திருச்சி கம்பளம்.
நாம் திருவாசகத்தில் தொடர்ந்து சிந்தித்து வருகிற முறையிலே இன்றைக்கு சிந்திக்க இருக்கிற பகுதி
குயிர்பத்து.
இறைவனத்திலே மிகுதியும் காதல் கொண்ட ஒரு சிவனேசர் தன்னை ஒரு தவளை தலைவியாகவும் இறைவனை தலைவனாகவும் கருதி தாயிடத்திலே தான் கொண்ட காதலை தன்னால் காதலிக்கப்பட்ட காதலான் என்னார் என்பதை தெரிவிக்கும் முறையிலே அன்னையை கூறி கூறி பேசுவது போல் அமைந்தமையாலே அந்த பகுதிக்கு அன்னைப்பத்து என்பதை பார்த்தோம். அதே போல இனி மணிவாசக பெருமான் குயில் என்ற பறவையை பார்த்து அதோடு பேசுகிறதாக ஒரு பத்து செய்யுள்கள் இயற்றியிருக்கிறார். அதிலே அந்த குயில் என்ற பறவையை பார்த்து தான் பெற்ற அனுபவம் முதலியவற்றை தெரிவிக்க வருகிறார். இங்கே குயில் என்று சொல்வது சாதாரண உலகத்தில் உள்ள பறவையை சொல்வது போல் இருந்தாலும் ஆத்ம ஞானத்தை விழைந்து இறைவனையை அடைய வேண்டும் என்று நெருங்கி வருகிற பக்குவமான ஒருவரை குயிலாக நிறுத்தி அவருக்கு உணர்த்துவது போல இந்த பத்து பாடலை சொல்லுகிறார். குயில் இனிய குரலை உடையது, அதுபோல இனிய நல்ல ஒழுக்கங்களை உடைய பரிபக்குவம் உடைய ஒருவரை நோக்கி கூறுவதாக இதற்கு நாம் பொருள் கொள்ள வேண்டும். அந்த முறையிலே ஒரு குயிலை அழைக்கிறார் முதலில். கீதம் இனிய குயிலே கீதம் இனிய குயிலே. குயில் என்பது பார்ப்பதற்கு அழகாக இல்லாத ஒரு பறவை, கருமையா இருக்கிற பறவை, காக்கைக்கு அஞ்சு அஞ்சு வாழ்கிற ஒரு பறவை. காக்கை குயிலை கண்டால் குயிலை விரட்டி அதை கொத்திவிடும், அதுக்காக அது ஒளிந்து வாழும். அப்படி ஒளிந்து வாழ்கின்ற குயிலாயினும் அதனுடைய குரல் மட்டும் மிக இனிமையாக இருக்கும். அது கருதி அவர் மற்றவற்றை குறிக்காமல் கீதம் இனிய குயிலே, இசையிலே இசை பாட்டிலே இனிமை வல்லவராக வந்து வல்லமை உடையதாக விளங்குகிறேயே குயிலே என்று சொன்னார். குயில் எப்படி தான் அழகாயில்லாவிட்டாலும் தனக்கு பகையாயிருக்கிற காக்கை கண்டு ஒளிந்து வாழ்வது போல ஒரு ஆத்ம ஞானியானவன் இந்த பிரபஞ்சமாகிய மாயையாகிய ஒழுக்கத்தை கண்டு அஞ்சி அது தொழக்கூடாது என்பதற்காக அதை விட்டு ஒதுங்கி தனியே வாழ்கின்றான் அவன். அந்த ஆத்ம ஞானியாக இருக்கிறவன் அஞ்சு ஒதுங்கி வாழ்கிறான், அதுதான் தொடர்ந்து வாழ்கின்ற ஒரு வாழ்வு. அப்படி அஞ்சு எதை கண்டு அஞ்சுகிறான் என்றால் இந்த பிரபஞ்சமானது மாயை, அது நம்மை தீய வழியிலே கொண்டு விடும் என்பதற்காக அஞ்சு நல்ல பார்வையிலே வாழ வேண்டும் என்று வாழ்கிறார். ஆனால் அவனிடத்திலே இருக்கின்ற குரல் இனிய குரல், அதுபோல அண்டத்தில் இருக்கிற ஒழுக்கம், அவனுடைய எண்ணம், அவனுடைய மனம் எல்லாம் மிக இனிமையானது என்பதை கருதி அந்த ஆத்ம ஞானத்தை விளைகின்ற பக்குவனுக்கு இங்கே குயிலாக அவர் கற்பனை செய்து கீதம் இனிய குயிலே இசைப்பாட்டிலே வல்லமை உடையதாக இருக்கிறையே குயிர் பறவையே கேட்கியே நீ வினவுவாயானால் நீ கேட்பாயானால் என்று சொன்னார். எதை அந்த பறவை கேட்கிறது என்றால் இறைவன் எப்படிப்பட்டவன் என்று ஆத்ம ஞானி கேட்கிறார். அப்ப மாணிக்க வாசகர் நீ இறைவனை பற்றி கேட்பாயானால் அவனுடைய அடியையும் முடியையும் பற்றி முதல்ல நான் சொல்லுகிறேன் என்று அவனுக்கு தெரிவிக்கிறார். எங்கள் பெருமான் பாதம் இரண்டும் வினவில் எங்கள் பெருமான் எங்களுக்கெல்லாம் பெருந்தலைவனாயிருக்கிற சிவன், எங்களுக்கெல்லாம் மிக உத்தமனாயிருக்கிற பெருமான் அவனுடைய பாதம் இரண்டும் அவனுடைய இரண்டு திருவடிகளும் எப்படிப்பட்டன, எங்கே இருக்கின்றன என்று நீ வினவுவாயானால் குயிலே நீ இறைவனுடைய திருவடியை பற்றி வினவினால் பாதாளம் ஏழினுக்கு அப்பால் அது ஏழு பாதாளத்துக்கும் கீழ் போய் நிற்கிறது. இந்த உலகங்கள் மேல் ஏழு கீழ் ஏழாக பதினாலு உலகங்களாக அடுக்கப்பட்டிருக்கின்றன. மேலே உள்ள ஏழு உலகங்களிலே ஏழு மேலிருந்து கீழே வருகிற முறையிலே ஏழாவதாக இருப்பது நாம் வாழ்கிற பூலோகம். இந்த பூலோகத்திற்கு கீழே இருக்கிற ஏழு உலகங்கள் தான் பாதாளம். அந்த பாதாளங்களுக்கு கீழே உலகம் இல்லை. ஆகவே அவனுடைய பாதம் மேல் ஏழு உலகத்தையும் தாண்டி கீழ் உலகமாகிய பாதாளத்தையும் தாண்டி அதற்கும் கீழே அடிப்பகுதியாக நிற்க, அதாவது மேலுள்ள 16 உலகங்களையும் அது தன்னகத்தையே தாங்கிக் கொண்டிருக்கிற அடிப்படை சக்தியாக ஆதார சக்தியாக அந்த திருவடிகள் திரிந்து கொண்டிருக்கின்றன. ஆக பாதாளத்துக்கும் கீழே அவனுடைய கால்கள் போய்விட்டன என்று அந்த ஆத்ம ஞானியின் விசாரத்துக்கு இவர் பதில் சொல்லுகிறார். பாதம் இரண்டும் வினது, பாதம் இரண்டும் எப்படிப்பட்டன என்று நீ விசாரித்தாயானால் அந்த இரண்டு கால்களும் 7 பாதாளத்துக்கும் கீழே அவ்வாறு போயிருக்கின்றன. சோதி மணிமுடி சொல்லில் ஒளிவிட்டுக் கொண்டிருக்கிற மணி போன்ற கிரீடமணிந்த அவனுடைய தலையை, அவனுடைய செம்மியை, அவனுடைய முடியை நீ கேட்டார், அதை பற்றி நான் உனக்கு சொல்ல வந்தார் என்று சொல்கிற சோதி பனிமுடி ஒளிவிடுகின்ற மணிபகித்த முடியுடைய சிவபெருமானுடைய சென்னியை சொல்லில் நான் உனக்கு சொல்ல வந்தால் அந்த முடி எங்க இருக்கிறது என்று சொல்ல வந்தால் என்னால் சொல்ல முடியாது. சொல்லிறந்து நின்ற என் வார்த்தைக்கு அப்பாற்பட்டு போய்விட்டன. பாதங்களை கூட நான் ஓரளவு சொல்லி பார்த்தேன், பாதங்கள் 7 பாதாளத்துக்கு கீழே இருக்கிறது என்று சொன்னேன். அதுபோல முடி எங்கே என்று கேட்டால் முடி இந்த 7 உலகத்துக்கு மேலே இருக்கிறது என்று நான் சொல்லலாம். ஆனால் அப்படி சொல்லுகின்ற என் வார்த்தையும் கடந்து விட்டது, சொல்ல கடந்து போய்விட்டது என்று சொல்கிறேன். அதாவது அந்த பெருமாளுடைய தலையை பற்றி வார்த்தைகளினாலே வர்ணிக்க முடியாது. அனிர் வசனீயன், அனிர் வசனீயன் என்றால் வார்த்தைகளினாலே சொல்லப்படாதவன். மனம் வாக்கு என்ற ரெண்டுக்கும் அப்பாற்பட்ட, மனத்தாலும் நினைக்க முடியாது, வாக்கினாலும் சொல்ல முடியாது, அப்பேற்பட்ட பெருமான் அவர். அதைத்தான் வாக்கும் மனமும் கடந்த நிலை. அதை முன்னே ஒரு சிவபுராணத்திலே சொல்லுகிறார், மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே. மாற்றம் சொல்லுக்கும் மனம் நினைப்புக்கும் கடந்து நிற்கிற பெருமான் என்ற அவனை சொன்னார். ஆகவே சொல்லிறந்து நின்ற செம்மை என்றால் சொற்களாலே அவனை வர்ணிக்க முடியாது, சொற்களுக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கிறான். சொற்களால் வர்ணித்து விட்டால் அந்த கடவுள் சுட்டப்படுகிறவனாக ஆய்விடுகிறான். சுட்டி காட்டி இவன்தான் கடவுள் என்று வரையறுக்கப்படுகிறவனாக ஆகிறான். சுட்டி காட்டுதல் என்றால் வரையறுத்தல் என்று கடவுள் யார் என்று கேட்டுவிட்டால் இவன்தான் கடவுள் என்று நான் சொல்லிவிட்டேன். ஆனால் அப்ப கடவுள் இந்த வார்த்தையினாலே சுட்டி காட்டப்பட்ட வரையறைக்கு உட்பட்டவனாகிறான். உட்பட்டவனால் கூட கடவுளாக இருந்தால் அந்த வரையறைக்கு அப்பாற்பட்டவனாகத்தான் அவன் இருப்பான். அதனால்தான் சுட்டி காட்ட முடியாதவன் என்று புராணங்களும் சித்தாந்தங்களும் அவனை பற்றி சொல்லுகின்றன. அதை காக்க வந்த பெருமான் மாணிக்க வாசகர் அந்த ஞானிக்கு என்ன சொல்ல வருகிறார், சொல்லி அந்து நின்ற அது சொல்லுக்கு அப்பால் போய்விட்டது என்று சொன்ன. நின்றது என்ன இருக்கணும், சோதி மணிமுடினா முடி ஒண்ணுதானே, தலை ஒன்றாக இருக்கிற போது முடி ஒன்றாக இருப்பதனாலே நின்றது என்று இருக்கணும். நின்ற என்று பன்மையாயிருக்கே அந்த வாக்கியம் பிழையாயிருக்கிறதே என்று நீங்கள் நினைக்கலாம். அப்ப என்ன செய்ய வேண்டும், இதை முதலில் பாதம் இரண்டும் என்ற ஒரு எழுவாய் இருக்கிறது, அதுக்கடுத்தது சோதி மணிமுடி என்று இன்னொரு எழுவாய் இருக்கிறது. பாதம் இரண்டும் பாதாளம் ஏழினுக்கு அப்பால் நின்ற சோதி மணிமுடி சொல்லில் சொல்லிறந்து நின்ற, அப்படி நின்ற என்ற ஒரு வினைமுற்று பாதம் இரண்டு என்பதற்கும் மணிமுடி என்பதற்கும் சேர்த்து பன்மைக்கு நின்ற என்ற வினைமுற்று வந்ததனாலே அது பிழையில்லை. ஆகவே மாணிக்கவாசகர் இலக்கண தவறில்லாமல் அந்த வாக்கியத்தையும் அமைத்திருக்கிறார். சாதாரணமாக படிக்கிறவர்களுக்கு அப்பால் தெரியும். ஆகவே ரெண்டு வாக்கியத்தையும் ஒரே வாக்கியமாக ஆக்கி கொண்டு வர வேண்டும். பாதம் இரண்டும் வினவில் பாதாளம் ஏழினுக்கு அப்பாலும் சோதி முடி சொல்லில் சொல்லிறந்தும் நின்றன என்று சொல்லிவிட்டால் அப்ப பாதம் இரண்டுக்கும் சோதி முடியாகிய ஒன்றுக்கும் நின்ற என்ற வினைமுற்று பன்மையாக அமைந்திருக்கிறது என்பது சரியாக வரும். இனி அடுத்த ஒன்றிலே சொல்ல வருகிறார், ஆதி குணம் தொன்மை ஆதி குணம் ஒன்றும் இலான் அந்தம் இலான் வரக்குவாயி. ஏ குயிலே நீ என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் ஒரு காரியம், நீ கூவுதல் என்றால் அழைத்தல், கூ வரேன், அதான் கூப்பிடு என்று சொல். ஒருத்தன் கூப்பிடு அப்படின்னா அழைச்சிட்டு வா, அப்படிதான் அர்த்தம் இன்னைக்கு வளர்த்தல் சொல்றோம். அப்ப கூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கே ஒருவனை அழைத்துக் கொண்டு வா என்பதற்கு பொருள். ஆக கூவாய் என்றால் நீ அழைப்பாய். யாரை அழைக்கணும்? இறைவனை இங்கே வரி சொல்லி நீ அழைத்தாக வேண்டும். அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறார்? தொன்மை பழமை என்று சொல்லுகிற நிலையும், ஆதி குணம் தொடக்க குணம் என்ற ஒன்றும் இல்லான் இல்லாதவன். பழமை என்ற ஒன்றும் அவனுக்கு இல்லை, தொடக்க குணம் என்ற ஒன்றும் இல்லை. அப்ப தொடக்க குணம் ஒன்னு சொன்னவனா இன்றைக்கு ஒரு குணம் நாளைக்கு ஒரு குணம் என்றவனுக்கு குணம் மாறுகிறது என்று வந்துவிடும். ஆகவே என்றும் ஒரே குணமாக இருப்பவன் ஆகலினாலே ஆதி குணம் என்ற ஒன்று கிடையாது, தொடக்கம் என்ற ஒன்று இல்லை. அவன் ஒரு நாள் பிறந்தான் என்ற கதை கிடையாது. அப்பேற்பட்ட நிலைமை, அவன் இத்தனை காலம் பழமையுடையவன், இப்போ பிறந்தவன் என்று அவனை பழமையும் சொல்ல முடியாது, அவனுடைய தொடக்கமும் சொல்ல முடியாது. தொடக்கமும் பழமையும் இல்லாதிருக்கின்றது பெருமானே. அதே போல அந்தம் இலான் முடிவும் இல்லாதவன் அவன், முடிவும் இல்லாதிருக்கின்ற அவனை ஆக தொடக்கம் இல்லாதவன் முடிவில்லாதவன் என்று சொல்லப்படுகிற அப்பேற்பட்ட பெருமான் வர கூவாய், அவன் இங்கே வர வேண்டும், நீ கூப்பிடு, நீ அழு என்று அந்த குயிலை பார்த்து சொன்ன. ஆதியும் அந்தமும் இல்லாதவன் இல்லாதவன் என்று பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம். இது நமக்கு விளங்கிக் கொள்வது கொஞ்சம் கடினமாக இருக்கிற நம்முடைய சித்தறிவுக்கு அது சிறந்த, அது விளங்கிக் கொள்வது கடினமாயிருக்கு. அதற்கு ஒரு வேறு விதமான ஒரு உதாரணம் காட்டி நான் சொல்லுகிறேன். ஒரு கோட்டை நேராக நீங்கள் கிழித்து விடுங்கள். அப்படி கிழித்த பிறகு இந்த கோட்டை எங்கே கிழிக்க ஆரம்பித்தீர்கள் அந்த இடத்துல ஏ என்று பெயர் போடுங்கள், முடிக்கிற இடத்துல பி என்று போடுங்கள். அப்போ இந்த கோட்டை கிழிக்கிற காலத்திலே தொடங்கின இடம் ஏ, முடிகிற இடம் பி. அப்ப ஆதி அந்தம் என்பது அந்த நேர்கோட்டுக்கு இருக்கிறது. அப்படி இல்லாமல் ஒரு காம்பஸ் வைத்து ஒரு பென்சிலால ஒரு வட்டம் போட்டு விடுங்கள். வட்டம் போட்டு விட்டால் உங்களுக்கு எங்கே தொடங்கினீர்கள் எங்கே முடித்தீர்கள் என்றே தெரியாது. எங்கே தொடங்கினீர்களோ அந்த இடத்திலேயே அந்த வட்டம் வந்து சேர்ந்து முடிந்து விட்டது. அந்த வட்டத்தில் தொடங்குகிற இடம் முடிகிற இடம் என்பதும் கிடையாது, ஏயும் பியும் அதுக்கு கிடையாது. ஆக ஒரு வட்டம் என்று சொல்லுகின்ற ஒரு பொருளுக்கு எப்படி தொடங்கும் இடம் முடியும் இடம் என்பது ஒன்று இல்லையோ, எல்லா இடமும் தொடங்குகிற இடம் தான், எல்லா இடமும் முடிகிற இடம் தான். அதனால அந்த வட்டம் என்று சொல்லுகிற ஒரு பொருளுக்கு தொடக்கமும் ஈரும் இல்லை என்பதை எப்படி நாம் பார்த்து உணர்ந்து கொள்கிறோமோ, அதே போல ஆண்டவன் எப்படி இருக்கிறான் என்றால் அவன் ஒரே வட்ட வடிவமாக, அதாவது தொடக்கம் ஈறு கண்டுபிடிக்க முடியாத ஒரு விரிந்து கொண்டே போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறான். அதனால்தான் அவனுக்கு தொடக்கமும் இல்லை இறுதியும் இல்லை என்றே நான் சொல்லுவேன். இப்ப நாம ஓரளவுக்கு புரியும் தொடக்கம் இல்லை ஈறு இல்லை என்பதற்குரிய விளக்கம். நமக்கு அந்த நேர்கோட்டையும் வட்டக்கோட்டையும் வச்சு சொன்னாலன்றி அதை நாம் உணர்ந்து கொள்ள முடியாது. அனாதி அனாதி என்று சாஸ்திரத்தை திரும்ப திரும்ப படிப்போம். இதை உணர்ந்து கொள்வது கடினம். ஆனால் இந்த ரெண்டு கோடுகளுடைய இலக்கணத்தை கணித முறைகளை பார்த்தவர்களுக்கு தெரிந்துவிடும். அதே போல இறைவன் ஆதியும் அந்தமும் இல்லாதவனாக விளங்குகிறான், அப்படிப்பட்டவனை வரும்படி நீ கூட்டி அழைப்பாய் என்று சொன்னார். எவ்வுருவும் தன்னுருவாயே ஆரணி தூழங்கை அழகமறு வந்தோதரிக்கு பேரருள் இன்பம் அளித்த பெருந்துரை மேய பிரானே சிகிரியவாயால் குயிலே தென்பாண்டி நாடனை கூவாய். அதே குயிலை மறுபடியும் கூப்பிட்டு நீ அழை, அவன் தென்பாண்டி நாட்டான், பாண்டி நாட்டுக்கு தலைவன், திருப்பெருந்துறையிலே இருக்கிற பெருமான். திருப்பெருந்துறை பாண்டி நாட்டை சார்ந்த ஊர், அதனாலே அதுவும் பாண்டி நாடுதான். ஆகவே அவன் நான் அந்த திருப்பெருந்துறையில இருக்கிற இறைவனை திருப்பெருந்துறை பெருமான் என்றும் சொல்லலாம், தென்பாண்டி நாடன் என்றும் சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த பெருமான் என்ன பண்ணினான் என்று ஒரு கதை ஒன்று சொல்ற, ஒரு பழைய கால கதை ஒன்று சொல்ற. இலங்கையிலே ராவணன் என்பவன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அவனுக்கு ஒரு மனைவி. அந்த ராவணன் நித்தமும் சிவபூஜை செய்கிறவன். அவனுடைய மனைவியும் சிவனிடத்திலே ஆழ்ந்த பற்று உள்ளவன். ராவணன் நேரே சிவலிங்கத்தை வைத்து விதிமுறைப்படி அதுக்கு அபிஷேகம், ஆராதனை, தீபாராதனை, நைவேத்தியம் எல்லாம் செய்வான். ஆனா இவை இத்தனையும் பார்த்துட்டு இருப்பாளே தவிர இவள் தன் கையால அந்த சுவாமிக்கு ஒரு நாள் கூட பூசப்பட்டதே கிடையாது. ஆனா அவளை விட, அந்த ராவணனை விட அவருடைய மனைவி இருக்கிறாளே மண்டோதரி என்பவள், அவள் பெரிய பக்தி உடையவளாக இறைவனிடத்திலே ஆழ்ந்த பற்றுடையவளாக இருந்து விட்டாள். இப்படியே இருந்து வருகிற காலத்தில் அந்த ராவணனுக்கு குழந்தையே இன்னும் பிறக்கல. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு பிறகு மற்ற குழந்தைகள் எல்லாம் பிறந்ததாக நான் பார்க்க போறோம். குழந்தையே பிறக்காம இருக்கிற அந்த நேரத்திலே அந்த மண்டோதரி தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று நினைத்தார். ராவணன் பூஜை பண்ணிட்டு போன பிறகு அந்த பெருமானை பார்க்கிறார். அவள் திருப்பெருந்துரையை பார்த்து சிந்திக்கிறாள். மனத்தாலேயே திருப்பெருந்துரையை ஆவுடையார் கோயிலில் சிந்திக்கிறார். ஆவுடையார் கோயிலில் எழுந்து குழி இருக்கிற பெருமானே, எங்களுக்கு குழந்தை இல்லையே, நீயே ஒரு குழந்தையா எங்களுக்கு வந்தா என்ன, ஏன் எனக்கு ஒரு குழந்தையா வந்துறேன் என்று அவள் பிரார்த்தனை பண்ணினார். அப்படி பிரார்த்தனை பண்ணவுடனே இறைவன் அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்ட அவளுக்கு பதில் சொல்லல. கொஞ்ச நாள் இது தொடர்ந்து அவள் பிரார்த்தனை பண்ணி கொண்டே இருக்காள். எப்போது இறைவனிடத்துல ஒரு பிரார்த்தனை பண்ணோம்னா உடனே அது பலிக்காது. பல நாள் தொடர்ந்து தொடர்ந்து இந்த இறைவனிடத்துல விடாப்படியா கேட்டுட்டே, அப்பதான் கடைசியில ஒரு நாள் பலிக்கும். ரொம்ப வருஷம் கழிச்சு அவருடைய கனவிலே போய், நாளைக்கு நான் உனக்கு குழந்தையா வரேன் என்று கனவிலே சொல்லி மறந்துட்டார். பிற்பட்டுள்ள திருமணம் மறுநாள் பகல் முடிஞ்சு ராத்திரிகிட்ட எல்லாம் சாப்பிட்டு பழுக்க போற நேரம் பள்ளியறை, ராவணன் வந்து படுத்து தூங்கக்கூடிய பள்ளியறை. அந்த பள்ளியறையில ராவணன் இன்னும் வரல. மண்டோதரி கொஞ்சம் தூக்கம் வராமல் இருந்தது. அவள் முன்னாடி அந்த பள்ளியறைக்கு போனாள். பள்ளியறையில கொஞ்சம் படுத்தாள். படுத்த உடனே அந்த சிவபெருமான் அவள் கண்ணுக்கு போட்டினார். தோன்றி திடீர் என்று குழந்தையாக அவளுக்கு கண்முன் தோற்றமளித்தாள். தூங்கி எழுந்த உடனே உட்கார்ந்தாள். உட்கார்ந்த உடனே அந்த கை இப்படி மடியில வச்சிருக்கும் போது குழந்தையாக மடியில வந்து குழந்தைய பார்த்தோன்னா பெருமான குழந்தையா வேணும்னு கேட்டேன். இறைவன் குழந்தையா வந்துட்டார் என்று அப்படி கொச்சு குழாவுகிற இப்படி குழாவி கொண்டிருக்கிற நேரத்துல ராவணன் அந்த பள்ளியரை கொடுத்தான். வந்த உடனே ராவணனுக்கு சந்தேகம் வந்தது. தன் மனைவி இடத்திலே சந்தேகம், இத்தனை நாள் குழந்தை இல்லை, இன்றைக்கு இவள் எப்படியோ ஒரு குழந்தையை பெற்றுக்காளே, நம்ம இல்லாமல் இவள் எப்படி குழந்தையை பெற்றாள் என்பது போல ஒரு சந்தேகம் வந்தது. அதனால இந்த குழந்தை எங்க பெற்றார் என்று கேட்டார். அவர்த அந்த அம்மையாற்ற புரிய வந்தாட்ட இந்த பழம் எங்கு பெற்றான்னு கேட்ட மாதிரி, இந்த குழந்தை எங்கு பெற்ற, இறைவனை வேண்டி இறைவன் எனக்கு குழந்தையா வந்திருக்கிறான், இறைவன் தான் அந்த குழந்தைன்னு சொல்றாரு. அவளுக்கு தெரியுது குழந்தை இறைவன். அவன் என்ன நினைக்கிறான், இல்ல இல்ல இது வேற யாருக்கோ பிறந்த குழந்தை, புன்னிடத்திலே பிறந்த குழந்தை, நீ இப்படி வச்சு எனக்கு தெரியாம இன்றைக்கு குழாவுகிறாள் என்று சந்தேகப்பட்ட. இல்லை, இந்த குழந்தை என் மேல் சந்தேகமா இருக்கு, இந்த குழந்தையை கொன்று ஏற்பாடு கொண்டது அந்த குழந்தையா, அவ கொடுக்க மாட்டேங்கிறார் இறைவனே. அந்த குழந்தையை அவன் திரும்பி திரும்பி சொல்றார். அவ கையில இருந்து பிடுங்கினான். பிடுங்கி அந்த குழந்தையை வெற்றுதற்காக வீசினான். பார்த்தோ அந்த குழந்தை அவன் கையிலிருந்து பிடுங்கி கொண்டு போயிட்டான். அவன் அந்த பள்ளியறையில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் பார்க்கிற போது ஒவ்வொரு இடத்துல அவர் குழந்தை. அந்த பள்ளியறையில் அலங்காரத்துக்காக பலவிதமான சித்திரங்கள், ஓவியங்கள், பொருள்கள், பலவிதமான பழம் முதலியனை எல்லாம் வச்சிருக்கிறார்கள். நாற்காலி மேஜர் போன்ற பொருள் எதை பார்த்தாலும் அந்த குழந்தை, அந்த குழந்தையா இருக்க எந்த குழந்தைய போய் வெட்டும். அப்போதுதான் அந்த குழந்தை சொல்லு, சரி வெட்டிக்கினை பாரு, நான் யார் என்று நீ தெரிந்து கொள்ளுகிற வரை நீ வெட்டி பார்த்த. அப்படி என்ற உடனே தான் அவனுக்கு கொஞ்சம் அறிவு திரும்பி வருகிறது. அப்போ சொல்கிறார், அந்த மனைவியை பார்த்து இந்த குழந்தை யார் என்று கேட்டபோது, நீங்கள் பூஜை பண்ணுகிற அதே பெருமானை எனக்கு குழந்தை வேண்டும் என்று நான் பிரார்த்தனை பண்ணினேன். அந்த பெருந்துறை பெருமான் ஒரு நாள் கனவரை வந்து நான் குழந்தையா வரேன்னு சொன்னார். இன்னைக்கு குழந்தையா வந்திருக்கிறார், பல இடத்திலே காட்சி கொடுத்திருக்கிறார் பார்த்தல் என்று அவள் சொன்னாள். அப்படி சொன்ன பிறகுதான் இறைவன் மறுபடியும் தான் சுயமாக உருவத்தை காட்டி உனக்கு இனி குழந்தை பிறப்பான் என்று ஒரு வரம் கொடுத்து மறைந்து விடுகிறான். இது திருப்பெருந்துறையிலே வருகிற புராண கதையில் ஒரு கதை. அந்த கதையை சொல்ற, ஏர் தரும் ஏழுளது ஏத்த எவ்வுருவும் தன் குருவாய், ஆர்கலி சூழ் தென்கிழங்கை இலங்கை என்ற பட்சினத்தை பாடுகிறேன். அழகு அவர்கள் ரொம்ப அழகுடையவளாகிய மண்டோதரிக்கு, அவருடைய பெயர் ராமாயணத்துல மண்டோதரின்னு இருக்கு. இங்க இவர் மண்டோதரிங்கிறார். மகரம் பகரம் கோழி, மகரமும் பானாவும் மா என்ற எழுத்தும் வாய் என்ற எழுத்தும் கோழியா வர்றான். அதனால மண்டோதரி என்பதை மண்டோதரி என்பதாக இவர் மாற்றி இங்கே வைக்கிறார். மண்டோதரி என்றால் மிக பெருத்த வயிற்றை உடையவள், உதகம் என்றால் வயிறு, மண்டோதரி என்றால் மண்டுகள்னா பெருத்த வயிற்றை உடையவள் என்று அவளுக்கு பெயர். ஆனா வண்டோதரி என்பதற்கு அப்படி வண்டு போன்ற வயிறுடையவன் அர்த்தம் சொல்ல முடியாது. ஆகவே மண்டோதரி என்பதுதான் சரியான பெயர். அதனுடைய போலி இங்கு வண்டோதரி. ஆகவே மகரத்தை மகரமாக ஆக்கி இவர் இங்கே பயன்படுத்தி பாட்டை வைத்திருக்கிறார். இந்த மண்டோதரிக்காக அந்த சோபெருமான் என்ன பண்ணினாரா, ஏதரும் ஏழுலரும் ஏத்தர அழகுவாய்ந்த ஏழு உலகமும் கண்டு அதிசயிக்கும்படியாக, இந்த கதையை கேட்டு உலகம் அதிசயிக்கும்படியாக, எவ்வூருவும் தன் உருவாய், அந்த பள்ளியறையில் இருந்த ஒவ்வொரு பொருளும் தன் உருவமாக காட்சி கொடுத்தார். எவ்வூருவும் தன் உருவம் என்பது அந்த பள்ளியறையிலே வெட்டப்போன காலத்திலே அந்த குடத்தை மறைந்து அங்கிருந்த ஒவ்வொரு பொருளிலும் அந்த உருவம் காணும்படியாக செய்தார். அதுதான் எவ்வூருவும் தன் உருவாக ராமனுக்கு காட்சி தருகிறார். எவ்வூருவும் தன் உருவாய் தென்னிலங்கை, பெரிய ஆரவாரமுடைய அலை சூழ்ந்த கடல் சூழ்ந்த இலங்கையில் இருக்கிற மண்டோதரி என்ற பெண்ணுக்கு பேர் அருள் இன்பம் அளித்த, அவள் எந்த வரம் கேட்டாலோ அந்த வரத்தினாலே அவளுக்கு இன்பத்தை தந்தார். குழந்தை வேண்டும் என்று கேட்டாள், குழந்தையை கொடுத்து அப்பேரின்பத்தை அந்த அவளுக்கு வரமாக அளிக்கிறார். பேர் அருள் இன்பம் அளித்த பெருந்துறை மேய பிரானை, திருப்பெருந்துறையிலே எழுந்தருளி இருக்கிற அந்த பெருமானை. ஆகவே பெருந்தருளி பெரும் திருப்பெருந்துறையிலே இருக்கிற பெருமான் அரியனாக எனக்குத்தான் குருநாதராக வந்து திருமுடி சூட்டினார் என்பது அல்ல, இலங்கையில் இருந்த ஒரு பெண்ணுக்கு கூட அவர் அருள் செய்திருக்கிறார். எல்லாருக்கும் அருள் செய்வார், எனக்கும் செய்வார், ஒரு மண்டோதரி என்ற ராட்சசிக்கு செய்வார். இன்னும் உலகத்தில் யார் யார் வழிபடுகிறார்களோ அத்தனை பேருக்கும் அருள் செய்யக்கூடிய பெருமான். அவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாடு காட்டாதவர். யார் அன்பு செலுத்துகிறாரோ அத்தனை பேருக்கும் அருள் செய்வார். அதுக்காக அந்த கதை கொண்டு வர, மேயவிரான் அந்த திருப்பெருந்துறையிலே இருக்கிற அந்த பெருமானை உன்னுடைய சிறப்பு வாய்ந்த வாயினாலே குயிலே கோவாய் அழைப்பாயாக, தென்பாண்டினாரனை கூவாய், தென்பாண்டி நாட்டிலே இருக்கிற அந்த பெருமானை வருக வருக என்று நீ அழைப்பாயாக. நீல உருவில் குயிலே நீள்மணி மாடம் நிலாவும் கோல அழகில் திகழும் குடிமங்கையுள் கோயில் சீலம் பெரிதும் இனிய திரு உத்தர கோசமங்கை ஞானம் விளங்க இருந்த நாயகனை வரக்கோவாகி நீல உருவில் குயிலே. இப்ப முதல் பாட்டிலே அது பாட்டில் இனிமையாக பாடுகிறது கீதம் இனிய குயிலேன்னு சொன்னார். இப்போ அதனுடைய நிறத்தை சொல்லுகிறார். நிறம் கருப்புத்தான், கருப்பா இருந்தாலும் அதை இவர் நீல உருவம் என்று சொல்றார். புலவர்களுக்கு நீலமும் கருப்புக்கும் வித்தியாசம் கிடையாது, எல்லாம் ஒன்றாகவே பாடுவார். நீலக்கருங்கடல், நீலக்கடல்னு சில சமயத்தில் சொல்லுவார்கள், கருங்கடல்னு பாடுவார்கள். ஆகவே நீலமும் கருப்பும் புலவர்களுடைய தமிழ் புலவர்களுக்கே வித்தியாசம் கிடையாது. நமக்கு வித்தியாசம், நமக்கு ரெண்டு நிறம் வேற வேற தெரியும், ஆனா அவர்கள் ரெண்டையும் ஒன்றாகவே கருதுகிறவர்கள். ஆகினாலே கருப்பு நிறத்தை இந்த நீல நிறம் என்பதாக சொல் திருமாலை சொல்லுகிற போது நீலமேனி சாமல வண்ணன் அப்படின்னு சொல்வார். நீளமான அப்ப கார் வண்ணன் கண்ணங்கரேன்னு இருக்கிற நிறத்தை உடையவன், கரிய மேகத்தை போன்ற நேரவிடனும் சொல்வான். கருப்பு நிறம்னு சொல்லுவாங்க, நீல நிறம்னு சொல்லுவாங்க, ரெண்டும் ஒண்ணுதான், அது புலவர்களுடைய எண்ணிக்கை இல்லை. அது மாதிரி நீல குருவில் குயிலே நீள் மணி மாடம் நிலாவும் கோல அழகில் திகழும் கொடிமங்கை. கொடிமங்கை என்ற ஒரு ஊரை சொல்லுகிறார். இந்த கொடிமங்கை என்பது கொடிமங்கலம் என்றே ஒரு ஊர் மதுரைக்கு அருகிலே இருக்கிறது. அந்த கொடிமங்கலம் என்ற ஊரை சொல்லுகிறாரா, அல்லது மங்கை என்பது உத்தரவோச மங்கை என்ற ஊராக்கி, அந்த உத்தரவோச மங்கைக்கு கோபுரத்திலே கொடிகட்டி பறக்கின்ற உத்தரவோச மங்கை என்று கொள்ளுகிறாரா என்று நம்மால் சொல்ல முடியவில்லை. ஆனா உரையடிய ஆசிரியர்கள் எல்லாம் கொடிமங்கை என்பதை கொடிகட்டி பறக்கிற உத்தரவோச மங்கை என்றே எழுதிவிட்டார்கள். ஏனென்றால் மாணிக்கவாசன் உத்தரவோச மங்கையிலும் சென்று இறைவனை வழிபட்டவர். அதனாலே அவர்கள் உரையாசிரியர்கள் அந்த உத்தரவோச மங்கை நினைப்பினாலே அவ்வாறு சொன்னார். ஆனா மாணிக்கவாசகர் இந்த பெருந்துறை உத்தரவோச மங்கை மட்டுமல்ல, இன்னும் பாண்டி நாட்டை எத்தனையோ எத்தனையோ ஊரெல்லாம் சொல்லியிருக்கார். கீர்த்தி திருவுருவம் என்பதிலே பார்க்கிற போது அவன் சாந்தம்புத்தூர், வேலம்புத்தூர் என்று கருப்பணம் பலவிதமான ஊர் பெயர் எல்லாம் சொல்றார். அதுபோல கொடிமங்கலம் என்ற ஒரு ஊர் இருக்கிறதுனாலே அந்த ஊரையும் சொன்னாலும் சொல்லியிருக்கிறார். ஆகவே கொடிமங்கை என்பது மங்கை என்பது மங்களம், மங்களம் மங்கை என்று தெரியும். ஆகவே கொடிமங்கை என்று சொல்வதனாலே கொடிமங்கலம் என்ற ஒரு ஊர். அது மாடம் நிலாவும் கொடிமங்கலம், கோல அழகில் திருடம் கொடிமங்கலம், ரொம்ப அழகான ஊர், பெரிய மாட மாளிகைகள் அடையும், நீண்ட மணிமாடங்களை உடைய ஊர். அந்த மங்கையில் உள்ளுறை கோயில், மங்கைக்கு உள்ளே இருக்கிற கொடிமங்கலம் என்ற ஊருக்குள்ளேயே வாழும்படியா ஊருக்குள்ளேயே திகழ்கின்றதாக ஒரு சிவன் கோயில். அந்த கோயிலில் சீலம் பெரிதும் இனிய திரு உத்தரகோச மங்கை, அதுக்கு பிறகு உத்தரகோச மங்கை என்ற ஒரு ஊரை கீழே அடுத்த வரியிலே சொல்ல வருகிறார். சீலம் பெரிதும் இனிய ஒழுக்கத்தினாலே மிகவும் சிறந்ததாக விளங்குகின்ற உத்தரகோச மங்கை என்ற ஊரிலும், ஆக கொடிமங்கை என்று சொல்லுகிற ஊரிலும், அடுத்த திரு உத்தரகோச மங்கை என்ற ஊரிலும் ஞாழம்பிடங்க இருந்த நாயகனை உலகம் விளங்கும்படியாக இருந்த பெருமான். அவர் உத்தரகோச மங்கையிலும் இருக்கிறார், கொடிமங்கை என்ற ஊரிலும் இருக்கிறார், எல்லா ஊரிலும் இருக்கிறார் என்ற கருத்திலே இந்த செய்முறை அவர் சொல்ல வருகிறார். அப்பேற்பட்ட நாயகனை வரமுவாய் நீ வரும்படியாக அழைப்பாயாக என்று சொன்னார். இப்போ இந்த காட்சியில் அவர் என்ன சொல்ல வருகிறார், இறைவன் உத்தரகோச மங்கையும் கொடிமங்கலம் என்ற ஊரும் போல பல ஊர்களையும் எழுந்தவள் இருப்பவன். ஆகவே எல்லா ஊர்களும் இருந்தாலும் அவன் ஒருவனே, அவ் ஒருவனை அழைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை நமக்கு இந்த செய்தியினாலே உணர்த்துகிறார். தேன்பழச் சோலை பயிலும் சிறுகுயிலே இது வான்பழித்து இம்மண் புகுந்து மனிதரை யார் கொண்டவள் பழித்து உள்ளம் புகுந்து எங்குணர்வது வாயே பொருத்தன் மான் படித்தாண்ட மின்னோட்டி மணாளனை சிறுகுயிலே. குயில் ரொம்ப பெரிய உருவம் உடையது இல்ல, ஒரு கைப்பிடி அளவு கையை பிடிச்சா மொத்தம் இருக்கும் உருவங்க, அந்த அளவுதான் உடம்பு, சின்ன உருவம் தான். அதனால சிறுகுயிலே கேட்கிறோம். அது பெரும்பாலும் சோலைகளிலே பாரு, தேன் பழச்சோலை பயிலும் சிறுகுயிலே, பழங்கள் பழித்த சோலை, தேன் பழச்சோலை, தேன் சொட்டும்படியான பழங்கள் விழுந்திருக்கிற சோலை. மதுரைக்கு பக்கத்திலே பழமுதிரி சோலைன்னு ஒரு ஊர் இருக்கிறது, அந்த ஊரை கூட இவர் நினைச்சு பாடியிருக்கலாம். பொதுவா ஒரு ஊருக்குள்ளே இருக்கிற சோலையும் கருதியும் சொல்லியிருக்கலாம். ஒரு இதை ஒரு ஊர் என்று நாம் கருதுவோமானால் தேன் சொட்டக்கூடியதான பழமுதிரி சோலையிலே பயிலுகின்ற பழமுதிரி சோலையிலே வாழக்கூடியதான இல்லே என்று கூட நாம் பொருள் செய்தால் தவறு ஒன்றுமில்லை. அப்படி சோலையிலே வாழக்கூடியதானே சின்ன குயிலே, இது நான் சொல்லுகிறதை கேள், நான் உனக்கு என்ன சொல்லுகிறேன், அந்த இறைவனை இங்கே வரும்படியும் கூவ வேண்டும், அதுதான் நான் உனக்கு சொல்ல போகிறேன். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா என்று அதை சொல்ல வருகிற, வான் பழித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்டவள். அந்த பெருமான் தேவலோகத்துக்கு போய் தேவர்களை கூப்பிட்டு இங்கே வான் அழைச்சி அவர்கள் தலையில திருவடி நீட்சை பண்ணி அவர்களுக்கு ஒன்றும் சிறப்பு செய்யவில்லை. தேவலோகத்தை வேண்டாம் என்று பழித்து ஒதுக்கிவிட்டு பூமியிலே வந்து இறங்கினார். பூமியிலே குருநாதராக வந்தார். அடியேனை அழைத்து என் தலையிலே திருவடியை சூட்டி என்னை அவர் பெருமைக்கு உரியவன் ஆக்கினார். வான் பழித்து தேவலோகத்தை வேண்டாம் என்று புறக்கணித்து மண் புகுந்து பூலோகத்திலே கீழே இறங்கி வந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் தேவர்களை ஆட்கொள்ளாமல் மனிதர்களை ஆட்கொள்ள வந்தார். ஏனென்றால் தேவர்கள் எப்படியும் பிழைத்துக் கொள்ளலாம், மனிதர்கள் விளங்காதவர்கள், அறியாதவர்கள், அவர்களுக்குத்தான் உதவி செய்ய வேண்டும். யார் கீழே கிடக்கிறானோ அவனை தூக்கிவிட வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய எண்ணம். மேலே இருக்கிறவனை கை தூக்க வேண்டும் என்று அவனுக்கு கருத்தில்லை. மேல் ஏறினவன் இன்னும் கொஞ்சம் தானா ஏறிக்குவான், நாம் அவனை பற்றி கவலைப்பட வேண்டாம். ரொம்ப கீழ்நிலையில இருக்கிறவனைத்தான் நாம் தூக்கிவிட வேண்டும் என்று பூலோகத்திலே மனிதனை காக்க வருகிறான். மனிதரை அப்படி பூலோகத்தில் வந்தால் மனிதராயிருந்த என்னை ஆட்கொண்டான். அப்புறம் என் உடம்பை பார்த்தான், இந்த உடம்பு அவனுக்கு பிடிக்கல, உடம்புக்குள்ளே பூந்துவோம் பூந்துட்டானான். ஊம் பழித்து உடம்பை வெறுத்து அவன் உடம்புக்குள் இருக்கிற உள்ளத்தை பார்க்கிறான். உள்ளம் புகுந்து என் மனதுக்குள்ளே அந்த இறைவன் நுழைந்தார். மனதுக்குள் நுழைந்த பிறகு என்ன பண்ணினான், என் உணர்வதுவாய் என் மனம் என்ன நினைக்கிறதோ அந்த நினைப்பாக அந்த இறைவன் மாறிட்டான். இறைவன் என் நினைவாக மாறினான் என்றால் இறைவன் நம்முடைய நினைவா மாறல, அவன் நினைவாக என் நினைவை மாற்றிவிட்டான் என்பது பொருள். இறைவன் என் உள்ளத்துக்குள்ள புகுந்த போது என் நினைவெல்லாம் அவன் வடிவமாக மாறிவிட்டன. சித்தம் சோமாக்கினான் என்று பின்னே ஒரு பாட்டிலை சொல்லுவன். சித்தம் என்னுடைய மனம், மனத்தை சிவனே சிவனுடைய வடிவமாக ஆக்கிவிட்டான். சிவன் உள்ளே புகுந்து என் எண்ணத்தை எல்லாம் உயர்ந்த எண்ணங்களாக, நல்ல எண்ணங்களாக, மங்களகரமான எண்ணங்களாக மாற்றிவிடுகிறார். உள்ளம் புகுந்து என் உணர்வதுவாய் என் உணர்ச்சி வசமாக மாறினான். ஒருத்தன் அவன் அப்பேற்பட்ட ஒரே ஒரு ஆள் அந்த பெருமான். அவன் யார், தான் மட்டும் தனியா வரல, தான் வரும்போது தன்னுடைய மனைவியோடு வந்திருந்தான். மணாளனை மணமானவன் யாரை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்திருந்தான், பக்கத்திலே ஒரு பெண் மான் போன்ற கண்ணுடையவள். மான் பழித்து ஆண்டவன் நோக்கி மானையும் கூட வென்று அதன் பார்வையை தன் பக்கத்திலே ஏற்றுக்கொண்டவளாகிய ஒரு பெண். அந்த ஒரு பெண்ணோடு மணாளனாக வந்திருக்கிற பெருமானை நீ வரக்கூவாய், அவன் இங்கே வரவேண்டும், அந்த பெருமான் வருவதற்காக நீ அழை என்று அந்த குயிலை பார்த்து